வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வங்கித்துறையின் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார். மாற்று எரிபொருளாக எத்தனால், மெத்தனால் உள்ளிட்ட உயிரி எரிபொருட்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா சீன எல்லைப்பகுதியில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதன் மூலமே இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்த முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுகம்யா பாரத் அபியான் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் 9 ஆண்டுகள் நிறைவையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா சாதனை படைத்து மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2016 அவர்களின் உரிமைக்கான சட்டத்தை மத்திய அரசு கொண்டுவந்த தாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விருதுகளை 33 பேருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்ற சென்னையை அடுத்த பம்மலில் உள்ள அன்னை தெரசா அறக்கட்டளை நடத்தி வரும் கவிதா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை தமது அறக்கட்டளை மூலம் ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
கவிதா, நான் ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால என்ன மாதிரி உள்ள மாற்றுத்திறனாளி வெளியே வர்றதுக்காக இது மூலமா நிறைய கவர்மெண்ட்ல வர சலுகைகள் எல்லாம் விழிப்புணர்வா மந்த்லி மந்த்லி கேம்ப் போட்டு அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பர்சன்டேஜுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுக்கறது, உபகரணங்கள் வாங்கி கொடுக்கணும், வண்டி செல்போனு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல வர வீடு எல்லாம் வாங்கி கொடுக்கறோம். ப்ரீ மெடிக்கல் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். கேம்ப் போடுறது கவர்மெண்ட் மூலயமா தான் எங்களுக்கு வந்து சில உதவிகள் நலம் முடிச்ச மாற்றத்தினாலையும் நான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு சார் தான் எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பட் ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கிறது வந்து நான் பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இவ்வளவு தூரம் வருவேன்றதையும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்ல முடியும் அவங்க கையில வாங்கினது.
மக்களவையில் இன்று வங்கி சட்டத்திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போர் 4 பேர் வரை வாரிசுகளாக நியமனம் செய்வதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்கிறது. இதனை தாக்கல் செய்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வங்கித்துறை நிர்வாகத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த சட்டத்திருத்தம் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் அதிகரிக்கப்படுவதோடு வங்கி சேவையின் தரமும் உயர்த்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வங்கிகளில் பணத்தை இருப்பு வைத்திருப்பவர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் உரிய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் இது வகை செய்யும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய், வங்கி சட்டங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் உகந்த வகையில் அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா, வங்கித்துறையில் அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். மாற்று எரிபொருளாக எத்தனால், மெத்தனால் உள்ளிட்ட உயிரி எரிபொருட்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று மாற்று எரிசக்தியை நடைமுறைப்படுத்துவது குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், பெட்ரோலிய எரிபொருட்களின் இறக்குமதியை கணிசமாக குறைப்பதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தை 5 டிரில்லியன் டாலராக உயர்த்த வேண்டுமென்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வை நிறைவேறும் என்றார். உயிரி எரிபொருட்கள் பயன்பாட்டின் மூலம் காற்று மாசின் அளவு கணிசமாக குறையும் என்றும் வேளாண் துறை மேம்படுத்தப்படும் என்றும் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் புதுதில்லியில் உள்ள பேருந்துகள் அனைத்தும் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வேலைவாய்ப்பு மற்றும் முதலீடுகள் உயிரி எரிபொருட்கள் பயன்பாட்டின் மூலம் அதிகரிக்கும் என்றும் திரு நிதின் கட்கரி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3rd முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 1,11,00,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
இந்திய சீன எல்லைப் பகுதியில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதன் மூலமே இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்த முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் அவர் இன்று அளித்த அறிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் படிப்படியாக முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2020 ஏப்ரல் மே மாதங்களில் லடாக்கில் இரு நாட்டு ராணுவத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து அமைதியும் நல்லிணக்கமும் பாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து இரு நாடுகளின் எல்லைப் பகுதிகளிலும் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்று இருந்தபோதிலும் இந்திய ராணுவத்தினர் சீன எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ததாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். படிப்படியாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் விளைவாக கிழக்கு லடாக் பகுதியில் இரு தரப்பிலும் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு அமைதிக்கான சூழல் உருவாக்கி வருவதாக அவர் கூறியுள்ளார். எல்லைப் பகுதியில் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 1,73,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களை அரசு நிறுவியுள்ளதாக கூறினார். தேசிய தொலைபேசி வழி மனநல ஆலோசனை வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவதாகவும், இதற்காக நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 53 மையங்களில் 20 பிராந்திய மொழிகளில் ஆலோசனைகள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு 3 மடங்கு உயர்த்தியுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விளைபொருட்களின் உற்பத்தி செலவில் 50% லாபம் ஈட்டும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயித்துள்ளதாக கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 1,310 ரூபாயாக இருந்ததாகவும், தற்போது அது குவிண்டாலுக்கு 2,300 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் சோளம், கம்பு மற்றும் ராகி ஆகியவற்றின் குறைந்தபட்ச ஆதரவு விலையும் காங்கிரஸ் ஆட்சியின் போது வழங்கப்பட்டதை காட்டிலும் தற்போது 2 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். இணையதள குற்றத்தடுப்பு நிர்வாக கட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டதால் கடந்த 2021 முதல் 3,500 கோடி ரூபாய் நிதி மோசடி தடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் இன்று உள்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய்குமார் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், நிதி மோசடிக்காக பயன்படுத்தப்பட்ட 669,000 சிம் கார்டுகளும் 132,000 செல்போன்களும் செயலிழக்க செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். இந்திய இணையதள ஒருங்கிணைப்பு மையம் மூலம் 59,000 வாட்ஸ்அப் கணக்குகளும் 1,700 ஸ்கைப் முகவரிகளும் தடை செய்யப்பட்டதாக திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா மலேசியாவை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இன்று நடைபெற்ற ஆட்டங்களில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, பாரத் ராகவ், ரகு மாரிசாமி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் பெங்களூரு அணி குஜராத் அணியையும், புனே அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வங்கித்துறையின் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார். மாற்று எரிபொருளாக எத்தனால், மெத்தனால் உள்ளிட்ட உயிரி எரிபொருட்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா சீன எல்லைப் பகுதியில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதன் மூலமே இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்த முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.